SBS தமிழ்.
வணக்கம் ஜெகன் அருளையா, உங்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம் நமது நேயர்களுக்காக தாருங்களேன்.
1964 பிறந்த நான் 2 வயதில் இங்கிலாந்திற்கு குடிபெயர்ந்தேன். அங்கேயே கல்வி முடித்துக் கொண்ட நான் அங்கு கணினித்துறையில் பணியாற்றினேன். 1993 2000 வரை இலங்கையில் பணியாற்றினேன். அங்கேயே திருமணமும் செய்து கொண்டேன். 2009 மீண்டும் இங்கிலாந்துக்கு குடும்பத்துடன் திரும்பினேன். 2009 எனது மனைவியின் சுகவீனம் காரணமாக நான் எனது தொழிலை மாற்றிக்கொண்டேன். ஆசிரியராக பணியாற்ற தொடங்கினேன். 2013 எனது மனைவியார் காலமானார். 2015 நான் இலங்கையில் பணியாற்ற வெளிக்கிட்டேன். வடக்கில் எனது அவதானத்தின்படி அரசியல் அமைப்பு மாற்றங்களோ தீர்வுகளோ விட இளைஞர்களுக்கு உடனடி தேவையாக இருந்தது வேலை வாய்ப்புகளே என்பதை நான் உணர்ந்து கொண்டேன்.
சரி, அதை உணர்ந்து கொண்ட நீங்கள் என்ன செய்ய முனைகிறீர்கள் அல்லது முனைந்தீர்கள்?
I've been looking at a series of projects. While I've been in Jaffna, one of the things I'm doing.
நான் மீண்டும் யாழ்ப்பாணம் சென்ற பிறகு பல வேலை திட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறேன். யாழ்ப்பாணத்தில் 70s 80s இருந்தவர்களுக்கு ஞாபகம் இருக்கும் லேடன் பெனியன்ஸ் என்ற கம்பெனியை பற்றி. அது 1995 முற்றாக மூடப்பட்டது. நான் தற்போது அதன் முன்னைய உரிமையாளரின் மகனுடன் இணைந்து தொழிற்சாலை இருந்த கட்டடத்தில் பணிமனை ஊழியர்களை பயிற்றுவிக்கும் பயிற்சி கூடம் ஒன்றை திறப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றேன். அத்துடன் சில விவசாய திட்டங்களையும் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். முக்கியமாக கற்றாழை, முருங்கை மற்றும் கடல் பாசி சம்பந்தமான திட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். தற்பொழுது அவை அப்படியே ஏற்றுமதி ஆகின்றன, எந்த விதமான பதனிடலும் இன்றி. ஆனால் இவற்றை 18 ஏற்றுமதி செய்தால் அதில் வரும் லாபம் மிகையானதாக இருக்கும்.
உங்களுடைய செயற்பாடுகளுக்கு அரசின் ஆதரவு எப்படி இருக்கிறது?
இந்த செயற்திட்டங்கள் சம்பந்தமாக நாங்கள் ஒரு அமைச்சருடன் 2 வருடங்கள் கலந்துரையாடி கொண்டிருந்தோம். எந்த விதமான முடிவும் அதில் கிடைக்கவில்லை. பிறகு இன்னொரு அமைச்சருடன் இது பற்றி கலந்துரையாடி கொண்டிருந்தோம். அதில் ஒரு இறுதி முடிவு வரும் என்று நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனால் நவம்பர் டிசம்பர் காலப்பகுதிகளில் இலங்கை அதிபர் அமைச்சரவையை முற்றாக மாற்றியமையினால் நமக்கு அதில் எந்த விதமான சாதகம் பதிலும் கிடைக்கவில்லை. ஆனால் இப்பொழுது மீண்டும் அமைச்சர்கள் பழைய அமைச்சுகளுக்கு திரும்பி இருக்கின்றபடியினால் நாங்கள் ஒரு சாதகமான பதில் வரும் என்று எதிர்பார்த்துக்
கொண்டிருக்கின்றோம்.
சரி, இப்படியான தடைகள் வரும்பொழுது தொடர்ச்சியாக செயல்பட வேண்டும் என்ற உந்துதல் உங்களுக்கு எங்கிருந்து வருகிறது?
நான் இவ்வாறான செயல்திட்டங்களை முன்னெடுப்பதனால் என்ன கற்றுக்கொண்டேன் என்றால், ஒரு செயல்திட்டத்தில் முழு கவனத்தையும் செலுத்தாமல் பல செயல்திட்டங்களில் ஒரே நேரத்தில் ஈடுபட்டால் ஏதாவது ஒன்றில் தடங்கள் வந்தாலும் மற்ற செயல்திட்டங்களில் முன்னேற்றம் காணப்படும். இது தவிர வடக்கு கிழக்கில் அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளுபவர்கள் பற்றிய கட்டுரைகளையும் இணையதளத்தில் எழுதி வருகின்றேன். அவ்வாறு நான் எழுதிய கட்டுரை ஒன்றை வாசித்ததன் வழியாகத்தான் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டீர்கள். அவர்கள் தேங்காய் நாரை பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக மாற்றி
வருகின்றார்கள்.
நீங்கள் குறிப்பிட்ட அந்த தேங்காய் நாரை பயன்படுத்தி ஒரு திட்டத்தை செயல்படுத்தி வரும் ஜனார்த்தனன் அவர்களையும் தொடர்பு கொண்டிருக்கிறோம். உங்களது நேர்காணலின் பின் அவரையும் நேர்காண இருக்கிறோம். உங்களது வேலைப்பளவின் மத்தியிலும் எமக்காக நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணலை தந்ததற்காக மிக்க நன்றி ஜெகன் அருளையா.
எனது அவதானத்தின்படி யாழ்ப்பாணம் முதலீட்டாளர்களுக்கு சாதகமான இடம் அல்ல என்பதுதான் பொதுவான அபிப்பிராயம். ஆனால் போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் போன்ற அரச நிறுவனங்களின் அனுமதிக்கு காத்திருக்காமல் பல முதலீட்டாளர்கள் தமது முயற்சியின் அடிப்படையில் வந்து செயற்திட்டங்களை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். மேலும் பலர் வந்து அவ்வாறான செயற்திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் எனது
விருப்பம்.
வணக்கம் ஜனார்த்தனன்.
வணக்கம்.
ஜெகன் அருளையா குறிப்பிட்டது போல் அந்த தும்பு தொழிற்சாலை ஒன்றை நீங்கள் யாழ்ப்பாணத்திலே அமைத்திருக்கிறீர்கள். அது தவிர வேறு எப்படியான செயற்திட்டங்களை நீங்கள் முன்னெடுத்து வருகிறீர்கள் சொல்லுங்களேன்.
நாங்கள் யாழ்ப்பாணத்திலே ஒரு பெரிய அளவில் ஒரு
தும்பு தொழிற்சாலை தொடங்கி இருக்கிறோம். இந்த தும்பு தொழிற்சாலை யாழ்ப்பாணம் யக்கச்சி பிரதேசத்திட்ட ஆரம்பிச்சிருக்கிறோம். எங்களை முக்கியமான நோக்கம் என்னென்றால், சென்னை சம்பந்தப்பட்ட வளர்ச்சிக்கு நாங்கள் இப்படி ஒரு தொழிற்சாலை அமைச்சு செய்யறதால நாங்கள் நிறைய அதை ஊக்குவிக்கிறோம். என்னென்றால், வடமாகாண ஏரியா யக்கச்சியில இருந்து சாவச்சேரி வரை முந்தி ஒரு சிறந்த ஒரு தென்னை வளமான ஏரியாவா இருந்தது. இப்ப இந்த யுத்தத்துக்கு பிறகு கணக்கு அளிக்கப்பட்டதால திருப்பி அதை எப்படி நாங்கள் முந்தின நிலைக்கு கொண்டு வரலாம். ரெண்டாவது இன்னும் மிக முக்கியமானது வந்து, அங்க நிறைய பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறவங்கிற யுத்தத்துக்கு பிறகு இன்னும் வேலை வாய்ப்பு இல்லாமல் அங்கே இருக்கிற தொழிற்சாலைகள் மிக மிக குறைவு. எங்கட யுத்தத்துக்கு முதல் வட மாகாணத்தில இருந்து ஸ்ரீலங்காண்ட ஜிடிபி 30% நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணாங்கள் ப்ரொடக்ஷனால. முந்தி பல தொழிற்சாலைகள் இருந்தது, அலுமினியம் தொழிற்சாலை, கிளாஸ் ஃபேக்டரி கணக்கு இருந்தது. இப்ப ஒன்றும் இல்லை. இப்ப நாங்கள் 3% தான் கான்ட்ரிபியூட் பண்றோம். அதோட எங்கட நாட்டுல வட மாகாணத்துலதான் மிக அதிக அளவுல வேலை இல்லாத ஆக்கள் இருக்கினோம். இந்த முக்கியமான நோக்கம் வேலை கொடுக்கறதுக்கும், இப்ப நாங்கள் இந்த தொழிற்சாலை தொடங்கிக்க ஒரு 30 பேரோட தொடங்கினாங்க. இப்ப டோட்டலா டிரெக்டாயும் இன்டிரெக்டாயும் இப்ப நாங்கள் ஒரு 120 பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்கிறோம். அதுதான் எங்களோட நோக்கம். இது இன்னும் ஒரு 120 எப்படியாவது ஒரு 300 கொண்டு வர்றது எங்களோட, அதுதான் எங்களோட ஃபியூச்சர் பிளான். நாங்கள் கொச்சுமட்டையிலேருந்து தும்பு எக்ஸ்ட்ராக்ட் பண்ற நாங்கள் மற்றது. ரெண்டாவது வந்து அதுல இருந்து ஒரு டஸ்ட் வாரது, அதுதான் இந்த 70% டஸ்ட். அது கிரீன் ஹவுசஸ்ல வெஸ்டர்ன் சைட்ல முக்கியமா பாவிக்கிறவே, அதாவது மண்ணுக்கு பதிலா இதுல பிளான்ட்ஸ் வளர்க்கறது. இப்ப இந்த க்ரோ பேக்ஸ்ல போட்டு கிரீன் ஹவுசஸ்ல டொமேட்டோஸ் டு ஃபிளவரிங் பிளான்ட்ஸ் எல்லாம் சாயில் யூஸ் பண்ணாமல் கொயர் பீட் ஓ குக்கோ பீட் என்று சொல்றவே.
ஆஸ்திரேலியாவிலே அந்த தொழில்நுட்பம் பரவலாக பயன்படுத்தப்படும். ஜனார்த்தனன், அதை பயன்படுத்தி தமிழ்நாட்டிலே ஒருவர் எப்படி தன்னுடைய கிராமத்தில் உள்ள விவசாயிகளுக்கு இதனை சொல்லிக் கொடுத்து அங்கே மிகவும் சிறப்பாக விவசாயம், தக்காளி, கத்திரிக்காய் போன்றவற்றை உற்பத்தி செய்து வருகிறார்கள் என்பது குறித்து நாங்கள் இந்த வானொலியில் ஒரு நேர்காணல் கண்டிருந்தோம்.
இப்ப நாங்க கூட கரண்ட்லி கனடா, யூஎஸ், யூரோப் இந்த 3 மார்க்கெட்டும் தான் நாங்க கவர் பண்றோம். வெளுக்கு எதியில வி ஆர் பிளானிங் டு என்டர் ஆஸ்திரேலியன் மார்க்கெட்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர்கள் புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் தாய்மண்ணிற்கு சென்று சேர்த்திட்டங்களை செயல்படுத்தி வரும் ஜெகன் அருளையா மற்றும் ராஜ் ஜனார்த்தனன். நீங்கள் இன்னும் அமெரிக்காவில் தான் வாழ்கிறீர்கள் என்று நம்புகிறேன், அது உண்மைதானா?
ஓ, நான் இருக்கிறது அமெரிக்கா. ஆனால் நான் அமெரிக்காலே ஒரு 1.5 மாசம், யாழ்ப்பாணத்தில் 1.5 மாசம் மாறி மாறி தான் நான் இருக்கிறேன். எனக்கு இன்னும் 2 பிள்ளைகள், 13 16 வயசும். நான் அவரோடையும் நிறைய டைம் செலவழிக்கணும். வெளக்கதியில யூனிவர்சிட்டிக்கு போயிடுவீனும், ஸோ அதுக்கு முதல் நானும் ஸ்பெண்ட் பண்ணணும். அதால நான் இங்கேயும் அங்கேயும். ஆனால் இப்ப நாங்கள் அங்க ஒரு நல்ல ஒரு சிஸ்டம் எல்லாம் பில்ட் பண்ணி, மேனேஜர் அது இது எல்லாம் இருக்குது. ஸோ அதோட நாங்கள் டெக்னாலஜியையும் யூஸ் பண்றோம். நாங்கள் சிசிடிவி கேமரா சுவர்னாலும் எனக்கு அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலும் எல்லாம் லிங்க்ட். நாங்கள் இன்டர்நெட்ல ஃப்ரம் அக்கவுண்ட்ஸ் டு பர்ச்சேஸ் எல்லாம் லிங்க், எல்லாம் மானிட்டர் பண்ணிடும் தூரத்துல இருந்து. அப்படி மாத்திரம் நடத்தியில அது பிசினஸ். நான் அதாலதான் நான் அடிக்கடி போய் வாங்க. இந்த பார்ட்னர் அமெரிக்கன் பார்ட்னர், அவரும் அடிக்கடி வந்து போறவர் யாழ்ப்பாணம்.
அமெரிக்காவிலே ஒரு பெரும் நிறுவனத்தில் நீங்கள் ஒரு முக்கிய கடமை ஆற்றி வருகிறீர்கள். இருந்தாலும் இப்படியான செயல்திட்டங்களை உங்களது பிறந்த மண்ணிலே போய் செய்வதற்கு அடிப்படையில் உங்களது தகப்பனார் ஒரு தொழில் நிபுணர், அவர் கொடுத்த உந்துதல் தான் உங்களை இப்படி செயல்படுத்துகிறது என்று சொல்லலாமோ?
நிச்சயமாக. நான் அவர்கிட்ட இருந்து நிறைய படிச்ச, நான் எப்படி தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கிறது, எப்படி அதை நடத்துறது, மேனேஜ் பண்றது, அதோட எப்படி நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்றது. அவர் எனக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி. அவர்கிட்ட இருந்து நிறைய படிச்சேன்னா அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு வர்றது கஷ்டம். நாங்கள் இன்னும் ஒரு அவரை விட மிகவும் ஒரு குறைந்த அளவுல தான் நான் இருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போறோம்.
இலங்கையின் சட்டத்திட்டங்கள், அங்குள்ள அரசியல் சூழல் நீங்கள் இயங்குவதற்கு இசைவாக அமைந்திருக்கிறதா?
முதல்ல நான் சட்ட திட்டங்களை பற்றி சொல்ல விரும்புகிறேன். என்னென்றால், இப்பத்தைய நிலைமை வந்து வட மாகாணம், கிழக்கு மாகாணங்கள்ல யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு போய் ப்ரொஜெக்ட் செய்யறால் அவையில் அதை மிகவும் ஊக்குவிக்கிறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் பகுதியும் எங்களோட ப்ரொவின்சியல் கவர்மெண்ட்டும், நான் போன இடத்துல எல்லாம் நிறைய கை கொடுத்து ஹெல்ப் பண்ணி பிளீஸ் நீங்கள் செய்யுங்கோ, இது எங்களுக்கு முக்கியமான ஒரு தேவைன்னு எங்களுக்கு நிறைய ஒத்துழைப்பு இருக்குது. அதோட நிறைய அந்த ரெகுலேஷன்ஸ் அதுகள இலகுவாக இருக்கிற மாதிரியும் இப்ப மாத்தி வச்சிருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு போறது, வெளியில ப்ராஃபிட்ஸ் கொண்டு போறதுக்கு, அதை விட டாக்ஸ் ஹாலிடேஸ் அப்படி கணக்க வசதிகள் இப்ப செய்யறீங்க. அதோட டாக்ஸ் ரேட்ஸும் குறைச்சு இப்ப கிட்டத்தட்ட சிங்கப்பூருக்கும் எங்களுக்கும் டிஃபரன்ஸ் வந்து ஒன்லி 0.5% இன்கம் டாக்ஸ் கார்பரேட் டாக்ஸஸ். ஸோ அப்படி நிறைய வசதிகள் கொண்டு வந்திருக்கிறோம். ஆனா சில சில ப்ரோசஸஸ் கொஞ்சம் ஸ்லோ. அது நேச்சுரலா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்றது இப்ப வெஸ்டர்ன் வேர்ல்ட் மாதிரி இல்லை. இப்ப இங்க வந்து ரெண்டு நாளையில செய்யறது அங்க ஒரு கிழமை அல்லது ஒன்றரை கிழமை எடுக்கும். ஆனா கொஞ்சம் பேஷண்டா இருந்து செய்யணும். என்ன நடக்குதுன்னா சில நேரம் நாங்கள் வெளியில கனகாலம் இருந்துட்டு வி எக்ஸ்பெக்ட் அதே ஸ்டாண்டர்ட் அங்கே இருக்கும். சில சில இடங்கள்ல இன்னும் சில இடங்கள்ல இருக்குது. லைக் பேங்கிங் இண்டஸ்ட்ரி எல்லாம் சூப்பர், லைக் யூனோ எஃபிஷியன்சி எல்லாம் நல்லா. சில கொஞ்சம் கவர்மெண்ட் சைடு ஒரு கொஞ்சம் ஸ்லோ. ஆனா நான் அதை ஒரு முட்டுக்கட்டையா சொல்ல மாட்டேன். நாங்கள் அது அதை இப்படி ஹேண்டில் பண்றதுன்றதுதான் முக்கியம். பொறுமை வேணும் இந்த இப்படி ப்ராஜெக்ட் செய்ய. அதோட ஸ்பெஷலி நாங்கள் இங்கே இருந்து போகிக்க கொஞ்சம் சிஸ்டம் டிஃபரெண்ட். அப்ப கணக்கு பேர் ஃப்ரஸ்ட்ரேட்டடா போறது அது கொஞ்சம் நாங்கள் கவனமா இருக்கணும். அதை ஒரே ஒரு விதமா வெல்லலாம், பொறுமையாலதான் நாங்கள் அதை வெல்லலாம்.
நீங்கள் கட்டி அமைத்திருப்பது தென்னை தும்பு தொழிற்சாலை என்று கூறினீர்கள். ஆனால் கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக நடந்த போரிலே வான்குண்டு தாக்குதல்களால் பல தென்னை மரங்கள் வீழ்த்தப்பட்டன, பல வெட்டப்பட்டு வெவ்வேறு பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு தேவையான தென்னை மரங்கள், தென்னை பொருட்கள் கிடைக்கிறதா?
நீங்க சொல்றது முழுக்க உண்மை. நிறைய நிறைய தென்னை மரம் வந்து வெட்டுப்பட்டு பங்கருக்கு யூஸ் பண்ணப்பட்டது. ஆனால் அப்படி இருந்தும் அங்கே இருக்குது. இப்ப வந்து இந்த கோகனட் கல்டிவேஷன் போர்ட் வலு மும்மரமா நின்று பிளான்ட் திருப்பி ரீபிளான்ட் பண்றீனம். நாங்க எங்கட அப்ரோச் என்ன மாதிரினால் டிரெக்டா வந்து பெரிய ஃபார்ம்ஸ் கிட்டே இருந்து நாங்கள் எங்கட மூலப்பொருள் வந்து கொச்சு மட்டையோ தென்னை மட்டை, பின் அதை நாங்கள் டிரெக்டா ஃபார்ம்ஸ் கிட்டே இருந்து எடுக்காமல் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸோட சேர்ந்து வேலை செய்யறோம். இப்ப அந்த தென்னை அபிவிருத்தி சங்கத்துக்கு 330 கோஆபரேட்டிவ்ஸ் இருக்குது. அப்போ நாங்கள் அவையிலோட வேலை செய்யறதால நாங்கள் எல்லா விதமான அந்த கிராம ரீதியில நாங்கள் மிகவும் அந்த ஒதுக்கப்பட்ட கிராமங்கள் அங்கே இங்கே எல்லாம் திரிஞ்சு நாங்கள் எங்களோட மூலப்பொருள் எடுக்கிறோம். அதே நேரம் எங்களோட அந்த நோக்கமே நாங்கள் அப்படி செய்யறோம்னா ஒவ்வொரு தென்னை மரம் வச்சிருக்கிறவைகளுக்கும் ஒரு உழைப்பு வரும். இப்ப வந்து ஒரு பொச்சு மட்டை வந்து 6 ரூபா, ஒரு 3 வருஷத்துக்கு முதல் ஒரு பொச்சு மட்டை வந்து 1.5 ரூபாயா இருந்தது. இப்ப அதுக்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ணதால பிரைஸும் இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. இப்ப ஒரு வீட்டுல ஒரு தென்னை மரம் இருந்தால் ஒரு 100 காய் காய்ச்சாலும் ஒரு வருஷத்துக்கு அவைகளுக்கு ஒரு 600 ரூபா சும்மா அந்த கொச்சுமட்டையை முந்தி எரிக்கிறவையே நல்லது வெளியில எரிஞ்சு விடுறவையே. இப்ப அதுல தனக்கு பேருக்கு கொஞ்சம் உழைப்பு இருக்குது. அதை விட நாங்கள் ஒவ்வொரு சொசைட்டியோடையும் வேலை செய்ய அந்த இப்ப 6 ரூபாய்க்கு நான் வேணும்னால் ஒரு 50 சமோ 1 ரூபா சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்றேன் நாங்கள் என்றால் அப்போ சொசைட்டிக்கு ஒரு ஃபண்ட் இருக்கும். சில நேரம் அந்த பள்ளிக்கூடங்களுக்கு ஒரு பாத்ரூம் கட்டி கொடுக்கறது, ஏதாவது ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு நாங்கள் ஸ்பான்சர் வந்த நாங்கள் இருந்தால் அந்த கொஞ்சம் அந்த அவையிலிருந்த லிவிங் ஸ்டாண்டர்டையும் நாங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நாங்கள் கூட எங்கட நோக்கம் வந்து கொஞ்சம் கான்சியஸ் கேபிட்டலிசம். பாதிக்கப்பட்ட இடங்கள்லேருந்து பாதிக்கப்பட்ட ஆக்களோட வேலை செய்து அவையிலிருந்த லைஃப் எப்படி நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம்.
தென்னை மட்டைகளின் விலைகள் அதிகரித்து வருகிறது என்று சொன்னால் நீங்கள் எப்படி இலங்கையின் மற்ற பகுதிகளில் உள்ள தென்னை பொருள் உற்பத்தியாளர்களுடன் போட்டி போடக்கூடியதாக இருக்கிறது?
அங்கேயும் இதே நிலைமை தான். தென்னை மட்டை நிறைய விலை அதிகரிச்சிருக்குது அங்க குருநாகர் சைடுலையும். என்னென்றால் முந்தி என்ன நடக்கிறாங்க எங்கட சிச்சுவேஷன் என்ன, குருநாகர சைடு அந்த கோகனட் ட்ரையாங்கிள் தான் தென்னை சம்பந்தமான பெரிய ஃபேக்டரிஸ் இருந்தது. அப்ப அவையில என்ன செய்யற எங்கட யாழ்ப்பாணம் வட மாகாணத்துக்கு வந்து எங்கட மூலப்பொருளை அங்க கொண்டு போய் வேல்யூ ஆடட் ப்ரொடக்ட்ஸ் செய்யறவையல். இப்ப நாங்கள் இங்க ஸ்டார்ட் பண்ணதால எங்கட மூலப்பொருள் முழுதும் அங்கேயே யூஸ் பண்ணப்பட்டு நாங்கள் இங்கே எங்கட லோக்கலாவே வேல்யூ ஆடட் ப்ரொடக்ட் செய்யறோம். அதுல வந்து எங்களுக்கு நன்மை என்னென்றால் எம்ப்ளாய்மெண்ட் வி ப்ரொவைட் இந்த ரா மெட்டீரியல் வேற. இப்ப அதால அவைகளுக்கு இன்னும் கொஞ்சம் விலை கூடிட்டுது. முதல் வி வென் த்ரூ ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டி என்னென்னால் எல்லாரும் அங்க சப்ளை பண்ணி கொண்டிருந்தவையில் அப்ப நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டுச்சு. நம் இவேலி யார் அது புதுசு தென்ன நாங்கள் அவையோட போய் கதைச்சி விளங்கப்படுத்தி இப்படி எங்க இது வந்து எங்கட மூலப்பொருள் இந்த மாவட்டத்துக்கிடையே அந்த மூலப்பொருள் இருக்கிறதால எங்களுக்கு தான் நன்மை இருந்தால் எங்கட ஆக்களுக்கு வேலை கிடைக்குது. இப்ப இதே மூலப்பொருள் குருநாகரைக்கு போறதால அங்க 50 பேர் வேலை செய்யறினா இப்ப நாங்க என்ன செய்ய பார்க்க கொஞ்சம் விளங்கப்படுத்தி அவையிலுக்கு அதே நேரம் நாங்கள் வந்து பிரைஸ் கட் பண்ண இல்ல அவையில என்ன விலை அங்க குடுத்துச்சினமோ நாங்க சொன்னா சரி நான் உங்களுக்கு அதே விலை தாரன் உங்களுக்கு உங்களோட உழைப்பு குறையாது ஆனால் அதை எங்களுக்கு சப்ளை பண்ணுவோம். சோ அப்படி கொஞ்சம் கட் ஆஃப் பண்ணி இப்ப நாங்கள் எங்களுக்கு தேவையான மூலப்பொருள் இப்ப எங்களுக்கு அது கேள்வி.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர்கள் புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் தாய்மண்ணிற்கு சென்று சேர்த்திட்டங்களை செயற்படுத்தி வரும் ஜெகன் அருளையா மற்றும் ராஜ் ஜனார்த்தனன். உங்களுடைய செயல்பாடுகளுக்கு உள்ளூர் மக்களின் ஆதரவு எப்படி இருக்கிறது? உள்ளூர் அரசு அல்லது அரசின் ஆதரவு எப்படி இருக்கிறது உங்களுக்கு?
கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் ஆதரவு நிறைய சந்திக்கணும். அரசு ஆதரவு நான் உண்மையா சொல்ல போன நான் அதுக்குள்ள போகல. பொலிட்டிக்கல் சைட் நான் போகல. ஏனென்றால் ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் ஃபங்க்ஷன் பண்றதுக்கு நார்தர்ன் ப்ரொவின்ஸ்ல எங்களுக்கு கவர்மெண்ட் ரெகுலேஷனின் படி சர்டன் டிபார்ட்மெண்ட்ஸுக்களாலதான் நாங்கள் வேலை செய்யணும். நான் அவ்வளவும் செய்துட்டு இருந்தால் கம்பெனியும் பாலிடிக்ஸும் நான் எனக்கு அது கொஞ்சம் அசோசியேட் பண்ண விரும்பல. ஆனா எல்லாரையும் மீட் பண்ணியிருக்கேன். எங்கேயாவது ஃபங்க்ஷன் எல்லாம் நாங்கள் சந்திக்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவையிலும் ஒவ்வொரு முறையும் சந்திக்க நிறைய நல்ல நீங்கள் செய்யறது தயவு செய்து நீங்கள் முடிச்ச பிறகு எங்களுக்கு சொல்லுங்க நாங்க வந்து பார்க்க விருப்பம். நான் அவ்வளவு தான் இந்த கனெக்ஷன். இதுவரைக்கும் அவையிலுக்குள்ளாலே ஒரு உதவியின்னு நான் போய் கேட்கவோ அந்த நிலைமை வேற இல்லை. ஆனா அவருக்கு 1-2 தரம் நாங்க சீஃப் மினிஸ்டரோட காய்ச்ச நாங்கள் என்னென்றால் இங்க இருக்கிற மூலப்பொருளை வெளியில போகாமல் எப்படி நாங்கள் அதை தடுக்கிறதுக்கு ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் உதவி செய்யுமோ. ஏனென்றால் இப்ப குருநாகல சைட் போனீங்கன்னா அந்த ப்ரொவின்ஸ்ல இருந்து கோகனட் ஹஸ்க் கோகனட் வெளியில போகிறார். ஆனால் நார்தர்ன் ப்ரொவின்ஸ்ல இருந்து வெளியில போகுது. சோ நாங்கள் அதை பத்தி கொஞ்சம் கதைச்சோம். ஆனா அது பெருசா ஒன்றும் சரி வரையே இல்லை. So other than that, political side வந்து அவ்வளவு மற்றது கணக்கு பேர் கம்ப்ளைண்ட் பண்றவையில் யாழ்ப்பாணத்துல வேலை காத்தல் எடுக்கிறது கஷ்டம் அவங்க வேலை செய்ய மாட்டாங்கள் அது இதுன்னு அப்படி எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. இல்லை நாங்கள் எம்ப்ளாய் பண்ற அவ்வளவு பேரும் சரியான பாதிக்கப்பட்டார்கள். எங்களோட தோட்டத்துக்கு பக்கத்திலேயே ஒரு வோ விடோஸ் காலனி இருக்குது. ஒரு 270 குடும்பங்கள் இருக்கினோம். ஸோ நாங்கள் அங்கிருந்து ஆக்கள் எம்ப்ளாய் பண்ற மற்றது ரீஹபிலிட்டேட் பண்ணப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள், உடம்புல கொஞ்சம் பாதிப்பு இருக்கிறார்கள். அப்படி கொஞ்சம் நாங்கள் செலக்டிவா தான் நாங்கள் எடுக்கிற நாங்கள் என்ன எங்களோட நோக்கம் வந்து அவையில் தான் கொஞ்சம் அந்த புறக்கணிக்கப்பட்ட கிரவுட். ஸோ அவையிலுக்கு எப்படி நாங்கள் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கலாம்? காயப்பட்டார்கள் இப்ப சிறாக்களுக்கு கொஞ்சம் கை வடிவா வேலை செய்ய இயலாது. அப்படிப்பட்ட ஆக்களுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி வேலை கொடுத்து நாங்கள் அந்த ஃபோக்கஸ். அதை விட நாங்கள் இன்னொரு ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். எங்களை வேலை செய்யற அவ்வளவு பேருக்கும் சாப்பாடு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்போம். வேலை செய்யற அவ்வளவு பேருக்கும் மத்தியானம் நாங்கள் ஸ்பெஷலா ஒரு கேன்டீன் பில்ட் பண்ணி கிச்சன் எல்லாம் போட்டு நாங்கள் ஒரு 3 பேர் சமையலுக்கு வச்சிருக்கோம். அவ்வளவு பேருக்கும் சாப்பாடு வந்து இப்ப இந்த டீ அதுகள் செக்யூரிட்டிக்கு எல்லாம் இரவும் சாப்பாடு. ஸோ அப்படி ஒரு சிஸ்டம் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். என்ன முக்கியம் என்றால் அந்த சத்துள்ள சாப்பாடு எல்லாருக்கும் கிடைக்கணும். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வேலை செய்யற ஆக்களுக்கு
உங்களுடைய இந்த செயல் திட்டங்களை எத்தனை வருடங்களாக செயல்படுத்தி வருகிறீர்கள்? அதன் மூலம் லாபம் மீட்ட தொடங்கி விட்டீர்களோ?
2 வருஷமா நாங்கள் பில் வண்டி எல்லாம் செய்து ஒரு 2 மந்த்ஸ்க்கு முதல் ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க. இப்ப நாங்கள் ஓரளவு இப்ப சேல்ஸ் நாங்கள் கண்ட்ராக்ட் செக்யூர் பண்ணிட்டோம். எங்களுக்கு நாங்கள் ப்ரொடியூஸ் பண்றதை வேண்டதுக்கு ஆக்கள் இனி வந்து எங்களோட ஹோல் ஃபோக்கஸ் வந்து ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும். என்ன கொஞ்ச நாள் வெதர் கொஞ்சம் பேடா இருந்தது, அதால நாங்கள் வீக்குள் இந்த அந்த முழு ஃபுல் ஃபோர்ஸ்ல வேலை செய்ய முடியாம கூடாது. இப்ப இனி வந்து எங்களுக்கு எக்ஸ்பேன்ஷன் தான் எங்களோட.
சரி, அடுத்த கட்டமாக என்ன செய்ய முனைகிறீர்கள்?
அங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்ப நாங்கள் இந்த துங்கு தொழிற்சாலைய நாங்கள் செய்து அடுத்த திட்டம் முக்கிய திட்டம் நாங்கள் இப்ப என்னத்துல போக்கஸ் பண்றோம் என்றால் எப்படி எங்களோட அக்ரிகல்ச்சரை கொஞ்சம் மாடர்னைஸ் பண்றதுக்கு. அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல நீங்கள் ஃபார்மர்ஸ் பாத்தீங்கன்னா எங்கட ஃபார்மர்ஸ் மாதிரி கஷ்டப்பட்டு ஆக்கவில்லை. ஒரு நல்ல லைஃப் அவைல் தே லீட் அ லைஃப். எங்கட ஃபார்மர்ஸ் தான் சட்டியான ஒரு 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 கஷ்டப்பட்ட லைஃப் லீட் பண்றோம். அதை நாங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? அக்ரிகல்ச்சரை கொஞ்சம் மாடர்னைஸ் பண்றதால, அதாவது எங்கட சொசைட்டிக்கு அது அஃபோர்டபுளா இருக்கணும். அந்த மாடர்னைசேஷன் அதை மாடர்னைஸ் பண்றதால எப்படி நாங்கள் அவிழ்ந்த அந்த லிவிங் ஸ்டாண்டர்டை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அதுதான் எங்களோட நெக்ஸ்ட் ப்ரொஜெக்ட். இப்ப ஏற்கனவே அதுல நாங்கள் வேலை செய்ய தொடங்கிட்டோம். நாங்கள் எப்படி ஒரு க்ரோ மீடியம் ப்ரிப்பேர் பண்ணி கிரீன் ஹவுசஸ் நெட் ஹவுசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ அதை முதல் ஸ்டெப்பா நாங்கள் இப்போ ஒரு மாடல் ஃபார்ம் பில் பண்றோம். எங்கட ஃபேக்டரிக்கு பக்கத்துல ஒரு மாடல் ஃபார்ம் நாங்கள் கிரியேட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதுங்கிற நோக்கம் என்னென்றால், அதாவது ஃபார்மர்ஸுக்கு ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்கணும். இப்படி நீங்கள் ஒரு கொஞ்ச நாளைக்கு சாயில யூஸ் பண்ணாமல் சாயிலில் வேறு ஒரு க்ரோ மீடியம் யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் அதில் அச்சீவ் பண்ற ப்ராஃபிட்ஸை விட கூட எடுக்கலாம், அதை விட குறைய காஸ்ட்டுக்கு, அதோட உங்களுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மேனுவல் லேபரையும் கொஞ்சம் நாங்கள் குறைக்கலாம். அதுதான் எங்களுடைய அடுத்த நோக்கம்.
நல்லது ஜனார்த்தனன், உங்களது முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும் என்று SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் வாழ்த்து கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ வெரி மச் சஞ்சயன். தேங்க்யூ நீங்கள் கூப்பிட்டு இப்படி ஒரு இன்டர்வியூ நடத்துறதுக்கு. என்னதான் எனக்கு முக்கிய நோக்கம், எங்கள் வழியில இருக்கிற ஆட்கள் என்ன விட 10 மடங்கான பெரிய பிசினஸ்மேனும் கெட்டிக்கார பிசினஸ்மேனும் நிறைய பேர் இருக்கிறோம். அவையிலும் இப்படி எங்கட மாகாணம் அங்க வந்து இன்வெஸ்ட் பண்றதால எங்கட எக்கனாமியையும் இம்ப்ரூவ் பண்ணலாம், எங்களுக்கு இருக்கிற மக்களின் அந்த வாழ்க்கைய அந்த லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஏனென்றால் ஒரு பழமொழி இருக்குது, ஐடில் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். எங்கட ஊர் வழிய இவ்வளவு கால யுத்தத்துக்கு பிறகு அங்க இருக்கிறார்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறதால சைக்காலஜிக்கலியும் கணக்கு பேர் அஃபெக்டட் ஆயிருக்கேன். இப்ப நான் சில நேரம் வேலையாக்கள் வராட்டிக்கு சுவாமியில வீட்டை போய் நில்லுங்கோண்டா இல்லையானா எனக்கு வீட்டை போய் இருக்க விருப்பம் இல்லை, என்ன வேற வேற யோசனை இல்லை, நான் வேலை இடத்திலேயே நிற்கிறேன். அப்படி ஆக்கலும் இந்த கணக்கு அஃபெக்டட் ஆக இருக்கணும். தேங்க்யூ உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. இதை மாதிரி இந்த இன்னும் கூட ஆக்கள் அங்க வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு நான் மிகவும் என்ன உதவி செய்யணுமோ அதுக்கு தயாரா இருக்கிறோம். தேங்க்யூ.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.